இந்த 157 பேரை ஆஸ்திரேலியாவிலிருந்து நவுரு தீவுக்கு கொண்டு செல்லும் முடிவு எப்பொழுது எடுக்கப்பட்டது? இப்பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்?
இவ்வாறு இந்த 157 பேரும் நவுரு தீவுக்கு அனுப்பப்பட்ட செய்தி இன்று காலைதான் வந்திருந்தது. நேற்றிரவு, அதாவது வெள்ளி இரவு ஆஸ்திரேலிய நேரப்படி, இவர்கள் இரவோடு இரவான ஒரு இரகசியமான செயற்பாடாக நடவடிக்கையாக அனுப்பப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் ஆஸ்திரேலியாவின் குடியுறவுக்கான அமைச்சர் கார்வா ஸ்காட் மாரிசன் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றை தொடர்ந்தே இந்த செய்தி வெளியே வந்திருந்தது. அந்த அடிப்படையில் சனிக்கிழமை பகல் மதியத்துக்கு அண்மையில் இந்த முதலாவது விமானம் நவுரு தீவில் போய் இறங்கியதாகவே செய்தி வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தீர்மானம் வெள்ளியன்று எடுக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. முன்னதாகவே அமைச்சர் குறிப்பிட்டிருந்தால், இந்திய தூதரக அதிகாரிகளுடன் இந்த போராட்ட கோரிக்கையாளர்கள் அல்லது சட்டவிரோத வரவுகள் பேச வேண்டும் என்றும், அவ்வாறு பேச தவறும் இடத்து அந்த வாய்ப்பு அவர்களுக்கு முழுமையாக மறுக்கப்படும் என்றும், அவர்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுவதற்கோ ஆஸ்திரேலியாவில் குடிவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளோ இராது, ஆகவே அவர்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் அல்லது அறிவித்திருந்தார். ஆனால் இந்த போராட்ட கோரிக்கையாளர்கள் இவ்வாறு பேச விரும்பாததை தொடர்ந்தே இவ்வாறான ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டி வந்ததாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் பல முடிவுகள் வியாழன் வெள்ளி காலை மதியம் வரை நடைபெற்றிருக்கலாம் என்றும், இந்த அவசர இரவு பயணம் இதை தொடர்ந்தே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் ஊகங்கள் தெரிவிக்கின்றன.
இது தொடர்பான முடிவுகளை அந்த 157 பேரும் அவர்களாகவே எடுத்தார்களா? அவர்களுக்கு ஏதாவது சட்ட வல்லுநர்கள் சந்திப்பதற்கு அனுமதிக்கப்பட்டதாக உங்களுக்கு இடம் ஏதாவது தகவல் இருக்கிறதா?
இந்த சட்ட வல்லுநர்கள் இவர்களுடன் தொலைபேசியில் பேசுவதற்கு மட்டுமே அனுமதி இருந்திருந்தது. அந்த அடிப்படையில் சில பேச்சுவார்த்தைகள் முதலே நடைபெற்றிருந்தன. இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் ஒரு வழக்கு சம்பந்தமாக எவ்வாறு நாங்கள் இந்த வழக்கை முன்னெடுத்து செல்ல போகிறோம் என்ற திசையில் ஒரு கருத்தை தெரிவிக்கிற நிபந்தனை இரண்டு தரப்புக்கும், அரசு தரப்புக்கும் இந்த புரட கோரிக்கையாளர்களின் சட்டவாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் சில உரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் இந்த உரையாடல்கள் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டவினையாகவே இருந்திருக்கின்றன. இன்று அமைச்சர் கருத்து தெரிவிக்கும் போது ரெஃப்யூஜி அட்வொகேட், அதாவது அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்களும் இந்த குடியுறவாளர்களுக்கான சட்டத்தரணிகளும் இவ்வாறு பேச வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம் என்ற அடிப்படையில் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்கள் இந்த படகுகளில் வந்து இவர்கள் வைக்கப்பட்டிருந்த இடங்களில், கப்பலிலோ அல்லது கொக்கோஸ் தீவிலோ அல்லது கேர்டன் அகதிகளுக்கான முகாமிலோ பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. ஆனாலும் செயற்பாட்டாளர்கள் பேசாத இடத்து சட்டத்தரணிகள் கூட தாங்கள் இவ்வாறான ஆலோசனை எவற்றையும் வழங்கவில்லை, அதற்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பேசுவதில்லை என்ற தீர்மானத்தை இந்த குடியுறவாளர்கள் தாங்களாகவே எடுத்திருக்கலாம் என்று கருதுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் இவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதான செய்திகள் எதையும் நாங்கள் நேரடியாக காண முடியாது இருக்கிறது.
இந்த ஆஸ்திரேலிய அரசின் இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
இது மிகவும் ஒரு துரதிருஷ்டவசமான முடிவு. ஒரு விதத்தில் பார்க்கும் இடத்து கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமானதாகவும் இருக்கிறது. சட்ட வரம்புக்கு வழியே பல விடயங்களை இந்த அரசாங்கம் செய்ய முற்பட்டிருக்கிறது. அதாவது ஜூலை மாதம், ஒரு மாதத்துக்கு முன்னர் ஜூலை மாதம் 1st வந்து இவர்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவதான முடிவு ஒன்றை தாம் எடுத்திருப்பதாக ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் சார்பில் இந்த நீதிமன்றத்துக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இவர்கள் இந்தியாவிலிருந்து வந்ததால் இவர்களை இந்தியாவுக்கு தள்ளி செல்வதான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது மட்டுமல்ல, கஸ்டம்ஸ் போர்ட் என்று சொல்லப்படுகிற இந்த கஸ்டம்ஸ் கப்பலில் இவர்கள் இந்தியாவுக்கு மிக அண்மை வரை கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் அங்கே இந்தியா நோக்கி இறக்கி விடப்படும் நிலைமையோ, அல்லது இந்திய தூதரக அதிகாரிகள் அல்லது இந்திய நிர்வாக அதிகாரிகள் வந்து பேசும் நிலைமையோ இருக்குமதே எண்ணப்பட்டது. இருந்தாலும் இந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டதை தொடர்ந்தே மிகவும் இழுபறிப்பட்டு இவர்கள் திருப்பி கொண்டு வரப்பட்டார்கள். ஒரு விதத்தில் பார்க்கும் இடத்து ஆஸ்திரேலியாவின் கடல் பரப்புக்கு வெளியே இந்த படகுகளில் ஆஸ்திரேலியாவின் கடற்படை சென்று ஏறியதும், அவர்களை இந்தியா வரை தள்ளி கொண்டு சென்றதும், மீண்டும் திருப்பி கொண்டு வந்து அவர்களை கொக்கோஸ் தீவுகளுக்கு கொண்டு வந்ததும், பின்னர் ஆஸ்திரேலியாவின் பெருநிலப்பரப்புக்குள் கொண்டு வந்ததும், பின்னர் இங்கிருந்து விமானம் மூலம் நவுரு தீவுக்கு அனுப்பியிருப்பதும், எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் இடத்து இது ஒரு உரிய முறையில் கட்டமைக்கப்பட்ட செயற்பாடாக இல்லாது திட்டமிடப்படாத ஒரு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வாகவே காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் இவர்களை இந்த நாட்டுக்குள் உரிய முறையில் கால் ஊன்ற விடக்கூடாது என்றும், சட்டவாளர்கள் இவர்களை சந்தித்து அல்லது உரிய முறையில் பேசி இந்த வழக்குகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகளை குழப்புவதற்கான நோக்கத்துடனேயே இவை செய்யப்பட்டதாகவுமே இங்குள்ள பல அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்களும் மனிதாவனம் சார்ந்து பேசவல்ல பலரும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் டிசம்பர் மாதத்துக்கு பின்னர் இந்த ஆஸ்திரேலிய பிரதேசத்துக்கு மிக அண்மையில் வந்து சேர்ந்த திருப்பி அனுப்பப்பட முடியாமல் போன இந்த படகில் வந்தவர்களை கடுமையாகவே கையாளுகிறது என்று எண்ண தோன்றுகிறது. இன்று மதியம் இவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து நவரத்தீவுக்கு சென்றிறங்கிய போது இவர்களை கண்கட்ட சாட்சிகள் வந்தவர்களில் பல ஆண்கள் கிழிந்த ஷர்ட்ஸ் மேலாடைகளுடன் வந்திறங்கியதாகவும் அவர்கள் வற்புறுத்தியே அல்லது அகம் பிரயோகித்தே இந்த விமானங்களில் ஏற்றப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லியிருப்பதாக கார்டியன் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. ட்ரோமா என்று சொல்லப்படுகிற மன வடு இவர்களில் காணத்தக்கதாக இருந்ததாகவும் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது தவிர நவரத்தீவு குழந்தைகளுக்கு உகந்தது அல்ல என்று ஏற்கனவே கருதப்படுகின்ற ஒன்று. அங்கு 50 குழந்தைகள் உட்பட இந்த புதிய குடியுறவாளர்கள் சென்றிறங்கி இருப்பது ஒரு முறையற்ற செயலாகவே இங்குள்ள எல்லா அகதிகள் சார்ந்த செயற்பாட்டாளர்களாலும் பார்க்கப்படுகிறது என்பதை நாங்கள் சொல்லலாம்.
ஏற்கனவே இவர்கள் தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு இன்னமும் முடியவில்லை. அந்த வழக்கில் ஆஸ்திரேலிய அரசு சில உறுதிமொழிகளை கொடுத்திருந்தது. இன்றைய ஆஸ்திரேலிய அரசின் இந்த நடவடிக்கை அந்த கொடுத்திருந்த உறுதிமொழிகளை மீறுவதாக இருப்பதாக நீங்கள் எதுவும் சந்தேகிக்கிறீர்களா, அல்லது மீறவில்லை, ஆஸ்திரேலியா நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்ததை போலத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது, சட்ட வரம்புகளுக்கு உட்பட்டு தான் இது செய்திருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா, உங்களுடைய புரிதல் என்ன?
முதல் முதலாக இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்ற போது ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் சார்பில் முன்வந்த அரசு சட்டத்தரணி இந்த 157 பேரும், ஆரம்பத்தில் 153 என்று நாங்கள் நினைத்திருந்தாலும் கூட 157 பேரும் தங்களிடமே இருப்பதாகவும், எழுத்து மூலமான 72 மணி நேரம் முன்னறிவித்தல் இல்லாது இவர்கள் 3வது நாடொன்றுக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் என்றும் உறுதியளித்திருந்தது. பின்னர் 2வது தடவை இவர்கள் நீதிமன்றம் சென்ற போது இவர்கள் இலங்கைக்கு அனுப்பப்படும் நோக்கமே இல்லை என்றும், இந்தியாவுடன் முக்கியமான சில பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருப்பதால் அது சம்பந்தமான முடிவுகளுக்காகவே தாங்கள் காத்திருக்கிறோம் என்றும் இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் சட்ட பிரதிநிதிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள். இந்த அடிப்படையில் இவர்கள் இந்தியாவுக்கு அனுப்ப மாட்டோம் என்ற தீர்மானம் இப்போது எடுத்திருப்பது சரி, இலங்கைக்கு அனுப்ப மாட்டோம் என்பதும் சரியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் 72 மணி நேர முன்னறிவித்தல் இல்லாது இந்த நாவலுக்கு அனுப்பியிருப்பது என்பது இவர்கள் ஆரம்பத்தில் கொடுத்த இந்த முன்னறிவித்தல் அல்லது பொறுப்பு கூறலுக்கு எதிரானதாக இருக்கிறது என்பதே அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் கொண்டிருக்கும் கருத்தாகும். இருந்தாலும் இந்த வழக்காளர்கள், அதாவது இந்த 157 பேரில் இந்த வழக்குக்கு தங்கள் பெயர்களை முன்வந்து கொடுத்திருந்தவர்கள் இப்போது ஆஸ்திரேலியாவில் இல்லை என்பதால் 5ஆம் தேதி அல்லது அடுத்த வாரம் நடைபெற இருக்கும் வழக்கு எந்த விதத்தில் எடுத்துச் செல்லப்பட போகிறது என்பதில் ஒரு குழப்பம் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். இவர்கள் ஆஸ்திரேலியாவில் இல்லாததால் நாவரு சட்ட அமைப்பு நங்க இந்த வழக்கு நடத்தப்பட வேண்டுமா, அல்லது பொறுப்பு கூறலை மீறி இவர்கள் இந்த நாட்டிலிருந்து 3வது நாட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதால் அது தவறு என்றும், இவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருப்பதாகவே கருதப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், இந்த அனுப்பப்பட்டது பொறுப்பு கூறலுக்கு முரணானது என்று நடத்துவதா என்று இன்று சனியன்று கூடிய சட்டவாளர்கள் பேசியிருக்கிறார்கள். திங்கட்கிழமை மீண்டும் அவர்கள் பேசி இது சம்பந்தமாக எவ்விதமாக இந்த வழக்கை முன்னெடுத்து செல்லலாம் என தீர்மானிப்பார்கள். இருந்தாலும் 2 நாடுகளுக்கு இடையில் இந்த வழக்காளர்கள் அல்லது பொது வரவாளர்கள் மாற்றப்பட்டிருப்பதால் இருக்கிற சிக்கலை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதும், இந்த 72 மணி நேரம் முன்னறிவித்தலை மீறி இருப்பதை வைத்துக் கொண்டு இவர்களை மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வர அல்லது ஆஸ்திரேலியாவில் இருப்பதாக வைத்துக் கொண்டு வழக்கு நடாத்தலாமா என்பது பற்றியும் இந்த வார இறுதி தாண்டி திங்கள் செவ்வாய் என்று நமது சட்டத்தரணிகள் தீர்மானிப்பார்கள் என்றே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பல விடயங்கள் மூடு மந்திரமாக இருப்பதால் இன்னமும் எவ்வாறு இந்த நீதிமன்றம் 5ஆம் தேதியும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தனது கருத்தை சொல்லப்போகிறது என்பதை சட்டவாதிகள் மற்றும் இது சம்பந்தமான கருத்தினை கொண்டோர் கவனத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த 157 பேரும் இந்தியாவுக்கு திரும்ப மாட்டோம், அது தொடர்பான இந்திய தூதரக அதிகாரிகளையும் சந்திக்க மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருப்பதற்கு என்ன முக்கிய காரணங்கள் இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அல்லது நீங்கள் கருதுகிறீர்கள்?
நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போல இவர்களுடன் இது குறித்து நேரடியான உரையாடல்கள் நடத்தப்படவில்லை. இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கான பாதுகாப்பை தேடி வருகிறோம் என்று சொல்லுகிற போது, நாங்கள் ஒரு ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான பிரகடனத்தில் கையப்பட்ட நாட்டுடன் பேசும்போது இன்னொரு நாட்டுடன் பேசுகிற தேவை யாருக்குமே கிடையாது. இந்தியா இலங்கையிலிருந்து சென்று அங்கு வாழுகிற அல்லது அங்கு தங்கி இருக்கிற லட்சக்கணக்கான தமிழகர்களுக்கு சிறப்பாக முடிந்த அளவுக்கு வாய்ப்புகளை அல்லது பாதுகாப்பை வழங்கி வருகிறது என்பது அடையாளம் காணப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அகதிகள் மாநிலங்களில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த பாதுகாப்பு என்பதை இந்தியா வழங்கி வந்திருப்பதை இலங்கை தமிழர்களும் இந்தியாவில் உள்ள தமிழர்களும் ஐக்கிய நாடுகள் சபையும் அவதானித்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்தியா பல விடயங்களில் உதவியாக இருந்தாலும் கூட அகதிகளுக்கான பிறரிடத்தில் கையொப்பப்படாத ஒரு நாடு, அகதிகள் பிறரிடத்தில் கையொப்பப்பட்ட ஒரு நாட்டில் இருக்கின்ற இந்த அகதிகளை அல்லது அகதி தகுதியை கோரி வந்தவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என எதிர்பார்க்க முடியாது. இது சம்பந்தமான சட்ட தெளிவு வந்தவர்களுக்கு இருந்ததா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. இருப்பினும் அவ்வாறு நிலைமையே காணப்படுகிறது. அமைச்சர் மீண்டும் மீண்டும் இந்தியா ஒரு பாதுகாப்பான நாடு, இந்தியாவில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது, இந்தியா என்பது இலங்கை போன்றதோ ஈராக் போன்றதோ ஆப்கானிஸ்தான் போன்றதோ ஒரு நாடு அல்ல என்று சொல்லி வருகிறார். ஆனால் குறிப்பாக நாங்கள் எதை கவனிக்க வேண்டும் என்றால், கடந்த பல ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் 40 அல்லது கிட்டத்தட்ட அந்த தொகைக்கு சமமான இந்தியர்களுக்கு இந்த நாட்டில் மனிதாபிமான ரீதியான பாதுகாப்பு சார்பான நிரந்தர பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 420 பேர் கடந்த 8 இவ்வாறு ஆஸ்திரேலியாவினால் பாதுகாப்பு விசா வழங்கப்பட்டதான செய்தி வந்திருக்கிறது. ஆகவே இந்தியாவிலும் அவ்வாறான பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறதா என்ற கேள்வி இன்னமும் காணப்படுகிறது. கான்சுலர் ஆக்சஸ் என்று சொல்லப்படுகிற இந்த தூதரகத்தின் அணுகுதலுக்கு இந்த சம்பந்தப்பட்டவர்கள் கோரினால் அல்லது சம்மதமளித்தால் மட்டுமே இவ்வாறான ஒரு வசதியை இந்த இந்துள்ள அரசாங்கம் ஏற்பாடு செய்து கொடுக்க முடியும். அவர்கள் தமக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கான தகுதியும் உரிமையும் அவர்களுக்கு முழுமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லியிருப்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எங்களுக்கு தெரிந்த அளவில் இவர்களது சட்டத்தரணிகள் உண்மையை பேசுங்கள், உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் என்று சொல்லியிருப்பதாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமக்கு இந்தியாவை அணுக வேண்டிய தேவை இல்லை என்பதை அவர்கள் நினைத்திருக்கலாம் என்றே நாங்கள் நம்புகிறோம்.
இந்த 157 பேருக்கு அடுத்து இருக்கும் வாய்ப்புகள் அல்லது வழிமுறைகள் என்ன?
சென்ற ஆண்டு 2013 ஜூலை மாதத்தில் இந்த அரசாங்கம், குறிப்பாக இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கம், இப்போது எதிர்கட்சியில் இருக்கிற தேவ கட்சி தலைமை தாங்கிய அரசாங்கம், இவர்கள் ஆஸ்திரேலியாவில் வாழ்வதற்காக வர முடியாது என தெளிவாக அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் இவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வர முடியாது என்பதே சட்ட ரீதியான நிலைமை என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இவர்களை ஆஸ்திரேலியாவில் ரீசெட்டில் பண்ணுவதற்கு, அதாவது குடிவைப்பதற்கு ஒரு உரிய வாய்ப்புகளை ஆஸ்திரேலியா ஒருபோதும் அனுமதிக்காது என்றே நாங்கள் நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் இவர்கள் அகதிகளாக காணப்பட்டால் இவர்களுக்கு உரிய முறையிலான விசாரணை வழங்கப்பட வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கை இருக்கிறது. அகதிகளாக காணப்பட்டால் இவர்கள் நாருவில் குடிவைக்கப்படலாம் என்பதே இப்போதுள்ள நிலைமை. ஆனால் வரும் 10,000 மக்களை மட்டுமே கொண்ட நாருவில் தமது மக்களை பார்த்துக் கொள்ள முடியாதிருக்கின்ற இந்த சிறு தீவில் இவர்கள் குடிவைக்கப்பட மாட்டார்கள் என்றே பொதுவாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபை உலகெங்கும் ஒவ்வொரு நாடுகளில் குடிவைக்கும் இந்த அகதியிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களின் பட்டியலில் இந்த புதியவர்களும் சேர்த்துக் கொள்ளப்படும் நிலைமையே காணப்படுகிறது. இருந்தாலும் இது ஒரு நீண்ட ஒரு ப்ரோசஸ். அந்த அடிப்படையில் இவர்கள் தமது அகதிகளுக்கான தகுதி பெற்றுக்கொள்வதற்கான தமது தடைகளை சொல்லி அவை உரிய முறையில் விசாரிக்கப்பட்டு முதல் தடவை வெல்ல முடியாதவர்கள் மறுபரிசீலனைக்கு போய் தேவையான சட்ட ரீதியான விசாரணைகளுக்கும் போய் இவர்கள் அகதிகளாக காணப்படுவதற்கு சில மாதங்களில் இருந்து பல வருடங்கள் எடுக்கலாம். அதன் பின்னர் இப்போதுள்ள சட்ட அமைப்பின்படி இவர்கள் ஆஸ்திரேலியாவில் குடிவைக்கப்பட முடியாது என்ற நிலைமையை காணப்படுகிறது.
இந்த 157 பேர் தொடர்பாக ஐநா மன்றத்தின் அகதிகளுக்கான அமைப்பின் செயற்பாட்டாளர்கள் யாராவது அவர்களை சந்திப்பதற்கோ அல்லது அவர்களுடன் பேசுவதற்கோ ஏற்பாடுகள் நடந்ததா? அதற்கான கோரிக்கைகள் ஐநா மன்றத்தில் இருந்தோ மற்ற அந்த அமைப்பில் இருந்தோ வந்ததா?
எங்களுக்கு தெரிந்தவில் அவ்வாறான எந்த கோரிக்கையும் விடப்பட்டதாக தகவல்கள் இல்லை. ஆஸ்திரேலியாவின் மனித உரிமைகளுக்கான அமைப்பு தொடர்ந்து இவர்களுக்காக குரல் கொடுத்து வருகிறது. இவர்களை சந்திப்பதற்கு முற்பட்ட கிரீன் கட்சியைச் சேர்ந்த ஒரு செனட்டர் அங்கு கேட்டு சந்திப்பதற்கான அனுமதியையும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் மறுத்திருந்தது. அந்த அடிப்படையில் இவர்களை திறந்த அடிப்படையில் உரிய முறையில் மற்றவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளை ஆஸ்திரேலியா திட்டமிட்டு தவிர்த்து வருகிறது என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது. ஐக்கிய நாடுகள் அமைப்பை பொறுத்தவரை 2 அவர்கள் இந்த நிலைமையை கண்டித்து தமது மன வருத்தத்தை தெரிவித்து அறிக்கைகளை விட்டிருந்ததை நாங்கள் இங்கே சொல்லலாம். இருந்தாலும் ஒரு அகதிகளுக்கான பிறரிடத்தில் கையொப்பமிட்ட ஒரு நாட்டை அங்கு நடக்கின்ற விடயங்களை அவசரப்பட்டு ஐக்கிய நாடுகளுக்கான அமைப்பு குற்றம் சாட்டுவதோ தலையிடுவதோ இல்லை என்ற அடிப்படையில், குறிப்பாக ஆஸ்திரேலியா இவ்வளவு காலமும் அகதிகளுக்கான ஆதரவு தரும் நாடாக காணப்பட்டதும், ஐக்கிய நாடுகள் ஊடாக அகதிகள் முன்மொழியப்படும் போது ஏற்றுக்கொள்ளும் நாடுகள் பட்டியலில் இரண்டாவது பெரிய தொகை ஆஸ்திரேலியாவினாலேயே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று பார்த்து வந்து அவசரப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபை ஆஸ்திரேலியாவை குற்றம் சாட்டாது என்றே பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இவர்களை சந்திப்பதற்கான ஒரு கோரிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை உரிய முறையில் இன்னமும் வெளிப்படையாக வெளிவிடவில்லை என்பதை நாங்கள் சொல்லலாம். இருந்தாலும் நாவரு தீவில் இவர்களை சந்திப்பதற்கான முயற்சிகள் சில நடப்பதான செய்திகள் வருகின்றன, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.